உபதேச அமிர்தம் பதம் ஒன்று. வாசு வேகம் மனச குரோத வேகம் ஜிக்வா வேகம் உதரோபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விசகேத தீர சர்வாம் அபிமாம் பிருதிவீம் ச சிஷ்யாத். மொழிபெயர்ப்பு. பேச்சின் தூண்டுதல், மனதின் தேவைகள், கோபத்தின் செயல்கள் மற்றும் நாக்கு, வயிறு, பால் உறுப்புகள் ஆகியவற்றின் தூண்டுதல்களை பொறுத்து கொள்ளக்கூடிய நிதான புத்தி உள்ள ஒருவர் உலகம் முழுவதிலும் சீடர்களை ஏற்கும் தகுதி வாய்ந்தவர் ஆவார். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தில் 6.19.10 சுகதேவ கோஸ்வாமியிடம் சில புத்திசாலித்தனமான கேள்விகளை பரீட்சித் மகாராஜா கேட்டார். இக்கேள்வியில் ஒன்று, மக்களால் தங்களின் புலன்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவர்கள் ஏன் பிராயச்சித்தங்களை மேற்கொள்கின்றனர்? உதாரணமாக, திருடன் ஒருவன் தனது திருட்டு தொழிலுக்காக கைது செய்யப்படக்கூடும் என்பதை நன்கு அறிவான். மேலும் போலீஸ்காரரால் திருடன் ஒருவன் கைது செய்யப்படுவதை கூட அவன் காணக்கூடும். இருப்பினும் அவன் தொடர்ந்து திரட்டை செய்கிறான். காண்பதாலும் கேட்பதாலும் அனுபவம் திரட்டப்படுகிறது. புத்தியில் தாழ்ந்தவன் காண்பதன் மூலமாக அனுபவத்தை சேகரிக்கிறான். மேலும் அதிக புத்தியுள்ள ஒருவன் கேட்பதன் மூலமாக அனுபவத்தை சேகரிக்கிறான். அறிவுள்ளவன் கற்ற நூல்களிலிருந்தும் சாஸ்திரங்களிலிருந்தும் திருடுவது நல்லதல்ல என்பதையும், திருடன் ஒருவன் அகப்படும் போது கண்டிக்கப்படுவான் என்பதையும் கேள்விப்பட்டதும் திருட்டிலிருந்து பின்வாங்கிக் கொள்கிறான். புத்தியில் தாழ்ந்தவன் திருட்டை நிறுத்தி பழகிக்கொள்ளும் முன்பாக அவன் முதலில் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். ஆனால் மூடனுக்கு இத்தகைய அனுபவங்கள் இருந்தாலும் தொடர்ந்து அவன் திருட்டை செய்கிறான். இத்தகைய மனிதன் அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டாலும் சிறையிலிருந்து வெளியேறிந்து மீண்டும் திருடுகிறான். சிறை தண்டனை பிராயச்சித்தகமாக கருதப்படுமானால் அத்தகைய பிராய சித்தத்தால் என்ன பயன்? இதனால் பரீட்சித் மகாராஜா வினவினார். திருஷ்ட சிறுதாவியம் யத் பாவம் ஜானான் அபி ஆத்மனோ ஹகிதம் கரோதி பூய விவச பிராய சித்தம் அதோகதம் குவசின் நிவர்த்தந்தே அபத்ராத் குவசித் சரதி தத்முன பிராய சித்தம் அதோ பார்த்தம் மன்யே குஞ்சர சௌசவ். பிராய சித்தத்தை அவர் யானை ஒன்று குளிப்பதோடு ஒப்பிட்டார். யானை ஆற்றில் நன்றாக குளிக்கக்கூடும், ஆனால் அது கரைக்கு வந்ததும் உடல் முழுவதிலும் மண்ணை வாரி போட்டுக்கொள்கிறது. ஆகவே அது குளித்ததனால் என்ன பயன்? அதே போலவே பல ஆன்மீகர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கின்றனர், ஆனால் அதே சமயம் பல விளக்கத்தக்க விஷயங்களை செய்கின்றனர். இக்குற்றங்களை அவர்களது ஜபம் முறித்துவிடும் என்று எண்ணுகின்றனர். இறைவனின் புனித நாம ஜபத்தின் போது ஒருவன் 10 விதமான குற்றங்களை இழைக்கக்கூடும். இக்குற்றம் நாம்னோ பலாத் யஸ்யகி பாபபுத்தி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபத்தின் வலிமையால் பாவங்கள் செய்வது என்பது ஆகும். அதே போலவே சில கிறிஸ்துவர்கள் தேவாலயத்திற்கு சென்று தங்களின் பாவங்களை ஒப்புக்கொள்கின்றனர். பாதிரியார் முன் பாவங்களை ஒப்புக்கொள்வதாலும் சில விரதங்களை மேற்கொள்வதாலும் வாரம் முழுவதும் தாங்கள் செய்த பாவங்களின் விளைவிலிருந்து விடுபடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். சனிக்கிழமை முடிந்து ஞாயிறு பிறந்தவுடன் மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து மீண்டும் தங்களது பாவச் செயல்களை ஆரம்பிக்கின்றனர். இத்தகைய பிராய சித்தத்தை அப்போது மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவரான பரீட்சித் மகாராஜா கண்டனம் செய்கிறார். ஒரு பாவச் செயலை ஒரு புண்ணிய செயலால் முறியடிக்க முடியாது. நம்முடைய உறங்கும் நிலையிலுள்ள கிருஷ்ண உணர்வை வெளிப்புறச் செய்வதே உண்மையான பிராய சித்தம் ஆகும். நம்முடைய உறங்கும் நிலையுள்ள கிருஷ்ண உணர்வை வெளிப்புறச் செய்வதே உண்மையான பிராய சித்தம் ஆகும். உண்மையான அறிவு நிலைக்கு வருவதே சரியான பிராய சித்தம் ஆகும். இதற்கான பொதுவான வழிமுறை ஒன்று உள்ளது. ஒழுங்கான சுகாதார முறையை ஒருவன் பின்பற்றும் போது அவன் நோய் வாய்ப்படுவது இல்லை. மனிதன் சில குறிப்பிட்ட கொள்கைகளுக்கு ஏற்ப பயிற்றுவிக்கப்பட வேண்டியவன் ஆவான். இதனால் அவனது சுய அறிவை புதுப்பிக்க முடியும். இத்தகைய முறையான வாழ்வு தபஸ்யா அல்லது தவம் என்று கூறப்படுகிறது. உண்மையான அறிவு அல்லது கிருஷ்ண உணர்வின் தரத்திற்கு ஒருவரை படிப்படியாக உயர்த்திவிட முடியும். தவத்தையும் பிரம்மச்சரியத்தையும் பயில்வதாலும், மனதை கட்டுப்படுத்துவதாலும், புலன்களை கட்டுப்படுத்துவதாலும், ஒருவரின் உடைமைகளை துறப்பதாலும், சத்திய விரதத்தை மேற்கொள்வதாலும், தூய்மையாக இருப்பதாலும், மேலும் யோகாசனங்களை பயில்வதாலும் உண்மையான அறிவு நிலையை ஒருவர் அடையலாம். ஆயினும் ஒருவர் அதிர்ஷ்டம் உள்ளவராக இருப்பின் அவர் ஒரு தூய பக்தரின் சகவாசத்தை பெற்று அஷ்டாங்க யோக முறையால் மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் அனைத்தையும் சுலபமாக கடந்து விடுவார். கிருஷ்ண உணர்வின் ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதால் இந்நிலை அடைய முடியும். கிருஷ்ண உணர்வின் ஒழுக்க விதிகள் பின்வருமாறு: தவறான உடல் உறவு, மாமிசம் உண்ணுதல், மது அருந்துதல் மற்றும் சூதாட்டம் ஆகியவற்றை தவிர்த்தல். மேலும் உண்மையான ஆன்மீக குருவின் கட்டளையின் கீழ் பரமபுருஷின் தொண்டில் ஈடுபடுதல். இந்த எளிய முறை சில ரூப கோஸ்வாமியால் சிபாரிசு செய்யப்படுகிறது. முதலாவதாக, ஒருவர் தனது பேசும் சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும். நம்மில் ஒவ்வொருவருக்கும் பேசும் சக்தி உள்ளது. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த உடனேயே நாம் பேச துவங்குகிறோம். கிருஷ்ண உணர்வை பற்றி நாம் பேசவில்லை எனில் எல்லா வகையான அபத்தங்களையும் பேசுகிறோம். வயற்காட்டில் உள்ள தவளை என்று கத்துவதன் மூலமாக பேசுகின்றது. அதே போலவே நாவை பெற்றுள்ள ஒருவனும் பேச விரும்புகின்றனர். அவன் பேச விரும்புவது அபத்தமாக பேச்சாக இருப்பினும் அதை செய்ய அவன் விரும்புகிறான். ஆனால் தவளையின் கத்தல் பாம்பை வரவழைக்கும். தயவு செய்து இங்கு வந்து என்னை தின்றுவிடு, அது மரணத்தை வரவேற்கின்றது. பௌதிகவாதிகளின் பேச்சும் அருவவாதிகளான மாயாவாதிகளின் பேச்சும் தவளையின் கத்தல் கொண்டு ஒப்பிடப்படுகின்றன. அவர்கள் எப்போதும் அபத்தமான விஷயங்களே பேசுகின்றனர். இவ்வாறாக அவர்கள் மரணத்தை அழைத்து தங்களையே இறக்கிக் கொள்கின்றனர். ஆனால் பேச்சடக்கம் என்பது மாயாவத தத்துவவாதியை நினைப்பது போல் சுயமாக சுமத்தி கொள்ளும் மௌனம், வெளிப்படையான மௌனம் அல்ல. மௌனம் கொஞ்ச காலத்திற்கு உதவுவதாக தோன்றக்கூடும், ஆனால் இறுதியில் அது தோல்வியே என்பதை நிரூபித்துவிடும். சில ரூபகோஸ்வாமியில் எடுத்துச் சொல்லப்படும் கட்டுப்பாடான பேச்சு கிருஷ்ண கதா அல்லது பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை பேசும் முறையில் ஈடுபடுவதை குறிப்பது ஆகும். இவ்வாறாக நாவால் பகவானின் நாமம், உருவம், குணங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றை புகழ்ந்து பேச முடியும். கிருஷ்ண கதையை பிரச்சாரம் செய்பவர் எப்பொழுதும் மரணத்தின் பிடிக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இதுவே பேச்சின் உந்துதலை கட்டுப்படுத்துவதன் அர்த்தமாகும். ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களின் மனதை பதிக்கும் பொழுது அதன் அமைதியற்ற அல்லது சஞ்சலமான நிலை மனோவேகம் என்று கட்டுப்படுத்தப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிருத்தம் மத்திய 22.31 பின்வருமாறு கூறுகின்றது: கிருஷ்ணா சூரிய சமா மாயா ஹய அந்தக்காரா யாகான் கிருஷ்ண தாகான் நாயி மாயா அதிகாரா. கிருஷ்ணர் சூரியனுக்கு ஒப்பானவர், மாயை இருளுக்கு ஒப்பானது. சூரியன் பிரகாசிக்கும் போது அங்கு இருளுக்கு இடமில்லை. அதே போலவே மனதில் கிருஷ்ணர் இருக்கும் பொழுது மாயையின் வசீகரத்தால் மனம் குழப்பம் அடைவதற்கு சாத்தியமில்லை. எல்லாம் ஜட சிந்தனைகளும் இல்லாமல் செய்துவிடும் யோக முறையானது உதவி செய்யாது. மனதை சூன்யமாக ஆக்கி கொள்ள முயல்வது செயற்கையானது ஆகும். சூன்யம் நிலைத்திருக்காது. ஆனால் கிருஷ்ணருக்கு எப்படி சிறந்த முறையில் தொண்டு செய்வது என்று எப்பொழுதும் கிருஷ்ண உணர்விலே ஒருவர் ஈடுபட்டு இருப்பானாயின் இயற்கையாகவே ஒரு மனம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதே போலவே கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும். கோபத்தை நம்மால் முற்றிலுமாக நிறுத்திவிட முடியாது. ஆனால் பகவானையோ அல்லது அவரது பக்தர்களையோ நிந்திப்பவரிடம் நாம் கோபம் கொள்வோமானால் இதன் வழியாக நாம் கிருஷ்ண உணர்வில் நமது கோபத்தை கட்டுப்படுத்துகிறோம். நித்யானந்தபுரை நிந்தித்தவரை தாக்கியவர்களான ஜகாய மதாய் என்னும் இரு துஷ்ட சகோதரரிடம் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோபம் கொண்டார். தமது சிஷ்டாசகத்தில் சைத்தன்யர் பின்வருமாறு எழுதியுள்ளார்: பிரணாடவி சுனிசேனா, தரோரவி சகிஸ்ரனா, அமானினா மானதேனா, கீர்த்தனியா சதாஹரி. ஒருவர் பிள்ளை விட அடக்கமானவரும் மரத்தை விட அதிக பொறுமைசாலியாக இருக்க வேண்டும். எனவே பெருமான் ஏன் கோபத்தை காட்டினான் என்று ஒருவர் கேட்கக்கூடும். கருத்து என்னவெனில், தனக்கு ஏற்படும் அவ மரியாதைகளை ஒருவர் பொறுத்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணரோ அல்லது அவரது தூய பக்தரோ நிந்திக்கப்படும் பொழுது உண்மையான பக்தர் ஒரு கோபமடைந்து குற்றம் செய்தவருக்கு எதிராக நெருப்பு போல் செயல்படுகிறார். குரோதம் அல்லது கோபத்தை தடுக்க முடியாது, ஆனால் அதை சரியாக உபயோகிக்க முடியும். கோபத்தினால்தான் அனுமான் லங்காபுரிக்கு தீ வைத்தார். ஆனால் அவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் மிகச்சிறந்த பக்தராக வழிபடப்படுகிறார். அதாவது தமது கோபத்தை அவர் சரியான வழியில் உபயோகித்தார் என்பது இதன் அர்த்தமாகும். மற்றொரு உதாரணம் அர்ஜுனன் ஆவார். அவர் போர் செய்ய விரும்பவில்லை, ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனின் கோபத்தை தூண்டினார். நீ சண்டை செய்ய வேண்டும், கோபம் இல்லாமல் சண்டை செய்வது என்பது சாத்தியம் இல்லை. இறைவனின் சேவையில் கோபத்தை உபயோகிக்கும் பொழுது அது கட்டுப்படுத்தப்படுகின்றது. நாவின் உந்துதல்களை பொறுத்தவரை அது சுவையான பதார்த்தங்களை உண்ண விரும்புகிறது என்பது நம்முடைய அனுபவம் ஆகும். பொதுவாக நாக்கு விருப்பத்திற்கேற்ப உண்பதை நாம் அனுமதிக்க கூடாது. ஆனால் அதற்கு பிரசாதத்தை வழங்குவதன் மூலம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். பக்தரின் மனோநிலை என்ன எனில், கிருஷ்ணர் தனக்கு பிரசாதத்தை கொடுக்கும் போது மட்டுமே அதை உண்கிறார். இதுவே நாவடக்கத்திற்குரிய வழியாகும். குறித்த நேரங்களில் ஒருவர் பிரசாதம் சாப்பிட வேண்டும். நாவையும் வயிற்றையும் திருப்திப்படுத்துவதற்காக உணவு விடுதிகளிலோ அல்லது மிட்டாய் கடைகளிலோ சாப்பிடக்கூடாது. பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடுதல் எனும் கொள்கையில் நாம் உறுதி கொண்டால் நாக்கின் உந்துதல்களையும் வயிற்றின் உந்துதல்களையும் கட்டுப்படுத்தி விட முடியும். இதை போலவே பால் உறுப்புகளின் உந்துதல்களை உடல் உரு உணர்ச்சிகளை தேவையற்ற முறையில் உபயோகிக்காமல் இருப்பதன் வாயிலாக கட்டுப்படுத்த முடியும். பால் உறுப்புகளை ஒரு கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தையை பெறுவதற்காக உபயோகிக்க வேண்டும், இல்லையெனில் அவற்றை உபயோகிக்கக்கூடாது. கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை பெறுவதற்காகத்தான் கிருஷ்ண பக்தி இயக்கம் திருமணத்தை ஆதரிக்கின்றது. பால் உறுப்புகளின் திருப்திக்காக அல்ல. குழந்தைகள் சிறிது வந்தவுடனேயே அவர்கள் பிருந்தாவனம் அல்லது மாயாபுரிலுள்ள குருகுலத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கு அவர்கள் முழுமையான கிருஷ்ண உணர்வு கொண்ட பக்தர்களாக மறு பயிற்சி அளிக்கப்படுகின்றனர். இத்தகைய கிருஷ்ண உணர்வு கொண்ட பல குழந்தைகள் தேவைப்படுகின்றனர். மேலும் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் பெற்றுத்தரக்கூடிய தகுதி கொண்டவர்கள் தங்களது பாலுறுப்புகளை உபயோகிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். கிருஷ்ண உணர்வு கட்டுப்பாட்டு முறைகளில் ஒருவர் முழுமையான பயிற்சியை பெறும்போது ஒரு உண்மையான ஆன்மீக குருவாகும் தகுதியை அவர் பெறுகின்றார். நமது பௌதிக சிந்தனை மூகையான உந்துதல்களை பேச வேண்டும் என வேகம், மனோ வேகம் மற்றும் உடல் வேகம் உற்பத்தி செய்கிறது என்று சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் உதேச அமிர்தத்துக்கு தாம் அளித்த அனுவிருத்தி விளக்கத்தால் எழுதுகிறார். ஜீவராசி ஒருவன் இம்மூன்று வகையான உந்துதல்களை பலியாகும் போது அவனது வாழ்வு அமங்கலமாகிறது. இந்த உந்துதலை எதிர்க்க பழகவன் தபஸ்வி அல்லது தவத்தை மேற்கொண்டவன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த தவத்தால் முழுமுதற் கடவுளின் பகிரங்க சக்தியாக ஜடசக்திக்கு பலியாவதிலிருந்து ஒருவர் தப்பலாம். பேச்சின் உந்துதல்களை பற்றி நாம் குறிப்பிடும் பொழுது உபயோகமற்ற பேச்சுக்களையே நாம் குறிப்பிடுகிறோம். அருவவாதிகளான மாயாவாத தத்துவவாதிகள் அல்லது பலன் நோக்கு செயல்களில் ஈடுபட்டு உள்ளவர்கள் கர்மகாண்டிகள் அல்லது கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வை அனுபவிக்க விரும்பும் உலகாயதவாதிகள் ஆகியோர் இத்தகையோர் ஆவர். இத்தகைய பேச்சுக்கள் அல்லது இலக்கியங்கள் பேச்சின் உந்துதலுக்கு வெளிப்படையான உதாரணங்கள் ஆகும். பலர் அபத்தமான பேச்சுக்களை பேசுவதுடன் பல உபயோகமற்ற நூல்களையும் எழுதுகின்றனர். இவை அனைத்தும் பேச்சின் உந்துதலுக்குரிய பலன்களாகும். இத்தகைய சுபாவத்தை மாற்றுவதற்கு நம்முடைய பேச்சை நாம் திசை மாற்றி கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை பேச வேண்டும். இது சீமத் பாவத்தில் 1:5:10 விவரிக்கப்பட்டு உள்ளது. நாயத் வசத் சித்திர பதம் அரேர் யசோ ஜகத் பவித்ரம் பிரகணித கருகசி தத் மாயசம் தீர்த்தம் உசந்தி மானசா நாயத்ர ஹம்சா நிரமந்தி உசிக்ஷயா. முழு பிரபஞ்சத்தின் சூழ்நிலையும் புனிதப்படுத்தக்கூடிய ஒருவரேயான பகவானின் பெருமைகளை விவரிக்காத அந்த வார்த்தைகள் காக்கைகளுக்குரிய குப்பை மேட்டுக்கு சமமானவை என்று புண்ணிய பெருசராக கருதப்படுகின்றது. பூரணத்தம் பெற்றவர் அனைவரும் ஆன்மீக உலகின் வாசிகளாக இருப்பதால் அத்தகைய இடங்கள் அவர்கள் எவ்வகையான இன்பத்தையும் பெறுவதில்லை. தத் மார்க்கோ விசதோ ஜனதா கவிழப்போ யஸ்மின் பிரதி சுலோகம் அபத்தவி அபி நாமானி அனந்தசிய யசோ அங்கினியா சிறுவந்தி காயந்தி கிருநந்தி சாதவ. அதே சமயம் எல்லையற்றவரான முழுமுதற் கடவுளின் பெயர் புகழ் லீலைகள் இவை பற்றிய உன்னதமான விவரிப்புகள் அடங்கிய இலக்கியம் வழிதவறி முறை அற்றவள வாழும் மனிதருடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவக்காய் ஆனது ஆகும். இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவாக இருப்பினும் நேர்மையான மனிதர்களால் கேட்டும் படித்தும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. முடிவு என்னவெனில், முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டை பற்றி நாம் பேசும் பொழுது மட்டுமே பயனற்ற அபத்தமான பேச்சிலிருந்து நம்மால் விலக முடியும். கிருஷ்ண உணர்வை உணரும் நோக்கத்திற்காக மட்டுமே நமது பேசும் சக்தியை உபயோகிக்க எப்பொழுதும் விரும்ப வேண்டும். நிலையற்ற மனதின் கிளர்ச்சிகளை பொறுத்தவரை அவை இரு பிரிவுகளாக வகுக்கப்பட்டு உள்ளது. ஒன்று அவிதோ பிரிதி அல்லது கட்டுப்பாடற்ற பற்று என்று அழைக்கப்படுகிறது. மற்றது விரோத யுக்த குரோத அல்லது ஏமாற்றத்தினால் எழும் கோபம் என்று அழைக்கப்படுகிறது. மாயாவதியின் தத்துவத்தை பின்பற்றுதல், கர்மவாதியின் கர்ம பலங்களை நம்பிக்கை கொள்ளுதல் மற்றும் பௌதி ஆசைகளை அடிப்படையாக கொண்ட திட்டங்களினால் நம்பிக்கை வைத்தல் ஆகியவை அவிரோத பிரீதி என்று அழைக்கப்படுகின்றன. ஞானிகள், கர்மிகள் மற்றும் பௌதிக திட்டங்களை திட்டுவோர் ஆகியோர் பொதுவாக பந்தப்பட்ட ஆத்மா கவனத்தை ஈர்க்கின்றனர். ஆனால் பௌதிகவாதியின் திட்டங்கள் நிறைவேறாத போதும் அவர்கள் உபாயங்கள் முறியடிக்கப்பட போதும் அவர்கள் கோபம் அடைகின்றனர். பௌதிக ஆசைகளின் ஏமாற்றம் கோபத்தை உண்டு பண்ணுகிறது. அதே போலவே உடல் தேவைகளின் மூன்று பிரிவுகளாக பிரிக்க முடியும். நாக்கு, வயிறு மற்றும் பால் உறுப்புகளின் தேவைகள் உடல் அமைப்பை பொறுத்தவரை இந்த மூன்று புலன்கள் நேர்கோட்டில் அமைந்துள்ளன என்பதையும், உடல் தேவைகள் நாவிலிருந்து தான் ஆரம்பமாகின்றன என்பதையும் ஒருவரால் காண முடியும். நாவை பிரசாதம் உண்பதற்கு மட்டும் உபயோகிப்பதன் மூலமாக அதன் தேவைகளை ஒருவரால் அடக்க முடியுமானால் வயிறு மற்றும் பால் உறுப்புகள் ஆகியவற்றின் உந்துதல்களை தானாக கட்டிப்படுத்திவிட முடியும். இது சம்பந்தமாக சில பக்தி வினோத் தாகூர் கூறுகிறார். சரீர வித்யால் ஜதேந்திரிய தாய்க்கால் ஜீவபிளே விசேஷாகுரே தாரமத்திய ஜீவாதி லோபமோய் சுதுர்மதி தாகியஜதா கடின சம்சாரி கிருஷ்ணவர தோயமோய் கொரிபாரி ஜீவாஜே சுவா பிரசாத அன்னதிலமாய் சே அண்ணாமிருதப்பாவ் ராதா கிருஷ்ண குணக்காவ் பிரேமிடா கோசி சைத்தன்யி தாய். எம்பெருமானே, இந்த ஜட உடல் அறியாமையின் மொத்த வடிவம் ஆகும். மேலும் அதன் புலன்கள் மரணத்தை நோக்கி செல்லும் வழிகளில் பிணைப்புகளாகும். எப்படியோ நாங்கள் ஜட புலன் என்பம் கடலில் விழுந்துவிட்டோம். மேலும் எல்லா புலன்களிலும் நாக்கு தான் மிகவும் பேராசை கொண்டதும் கட்டுப்படுத்த முடியாததும் ஆகும். இவ்வுலகில் நாக்கை அடக்குவதும் மிகவும் கடினம் ஆகும். ஆனால் கிருஷ்ணரே, நீர் எங்கள் மீது மிகவும் அன்புடையாக இருக்கிறீர். நாவை அடக்குவதில் எங்களுக்கு உதவுவதற்காகவே இந்த அருமையான கிருஷ்ண பிரசாதத்தை நீர் அனுப்பியிருக்கிறீர். ஆகவே இந்த பிரசாதத்தை முழு திருப்தியுடன் நாங்கள் உண்டு உம்மை ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை போற்றி புகழ்ந்த அன்புடன் பெருமான் சைத்தன்யம் பிரபு நித்யானந்தின் உதவிக்கு அழைப்போமாக. ஆறுமையான சுவைகள் உள்ளன. இவற்றில் ஏதேனும் ஒன்றினால் ஒருவன் சலனம் அடைவாயின் அவன் நாவின் உந்துகளால் கட்டுப்படுத்தப்பட்டு விடுகிறான். சிலர் மாமிசம், மீன், நண்டு, முட்டை மற்றும் இரத்தத்தாலும் விந்துவினாலும் உற்பத்தியாகும் மற்ற பொருட்கள் ஆகியவற்றால் கவரப்பட்டுள்ளனர். இவை இறந்து போன உடல்களின் வடிவாக ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. மற்றவர்கள் காய்கறிகள், கொடிவைகள், பசலைக்கீரை அல்லது பால் உற்பத்தி பொருட்கள் ஆகியவற்றினால் கவரப்படுகின்றனர். ஆனால் இவை அனைத்துமே நாவின் தேவைகளை திருப்திப்படுத்துவதற்காகத்தான். புலன் நுகர்வுக்காக உண்ணப்படும் மசாலா வகை, அதிக அளவிலான மிளகாய் மற்றும் புளி ஆகியவற்றை கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டவர்கள் கைவிட வேண்டும். வெற்றிலை, பாக்கு, புகையிலை, எல்எஸ்டி, மரிஜினா, அபின், சாராயம், காபி மற்றும் தேநீர் ஆகியவை தவறான தேவைகளுக்கு உபயோகிக்கின்றனர். கிறிஸ்தருக்கு படைத்த உணவின் மீதத்தை மட்டுமே ஏற்றல் என்னும் பழக்கத்தை நாம் பின்பற்றினால் மாயைக்கு பலியாவிலிருந்து விடுபடுவது சாத்தியமாகும். காய்கறிகள், தானியங்கள், பழங்கள், பால் பதார்த்தங்கள் மற்றும் நீர் ஆகியவை கிறிஸ்தருக்கு படைக்கப்படுவதற்கு ஏற்ற உணவு வகைகளாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் இதைத்தான் கூறுகிறார். ஆனால் பிரசாதத்தை மட்டுமே ஒருவன் உட்கொண்டாலும் கூட சுவையின் காரணத்தால் அளவுக்கு அதிகமாக உண்பவன் ஆயின் அவனும் நாவின் தேவைகளுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் அதற்கு இரையாகி விடுகிறான். பிரசாதம் உண்ணும் போதும் கூட அறுசுவை உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு போதித்துள்ளார். அறுசுவை உணவுகளை உண்ண வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவற்றை நாம் பகவானுக்கு படைப்போமானால் நாவின் தேவைகளை திருப்திப்படுத்தும் முயற்சியில் நாம் ஈடுபட்டவர் ஆவோம். சுவையான உணவை அனுபவிக்கலாம் என்ற எண்ணத்துடன் ஒருவன் செல்வந்தின் அழைப்பை ஒருவன் ஏற்பானாயின் அவனும் நாவின் தேவைகளை திருப்திப்படுத்துவதில் ஈடுபட்டவன் ஆவான். சைதன்ய சரிதாமிருத்தம் அந்தியலீலை 6.227 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டு உள்ளது. ஜிவ்வாரோ லாலசே ஏ இதி உதிதாயே சிஷ்ணோதர பராயண கிருஷ்ணனாகி பாய. தனது ருசியை திருப்திப்படுத்துவதற்காக இங்கும் அங்கும் ஓடுவனாலும் தனது வயிறு மற்றும் பாலுறுப்பு ஆகியவற்றின் திருப்தியில் எப்பொழுதும் பற்று கொண்டிருப்பவனாலும் கிருஷ்ணரை அடைய முடியாது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் நாக்கு, வயிறு, பாலுறுப்பு ஆகியவை ஒரே கொட்டில் அமைந்துள்ளன. அவை ஒரே பிரிவை சார்ந்தவையாக உள்ளன. பாலனா காய்வே, ஆர பாலனா பரிவே. ஆடம்பரமான உடைகளை அணியக்கூடாது. மிகவும் சுவையான உணவு வகைகளை உண்ணக்கூடாது. சைதன்ய சரிதாமிருத்தம் அந்தியலிலே 6.326 என்று பகவான் சைத்தன்யர் கூறியுள்ளார். இந்த ஆராய்ச்சிக்கு ஏற்ப வயிறு நோய்களால் துன்புறுபவர்கள் வயிற்றின் உந்துதல்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக நாம் உண்ண விரும்பும் பொழுது தானாகவே நாம் பல அசௌகரியங்களை உண்டாக்கிக் கொள்கிறோம். ஆயினும் ஏகாதசி மற்றும் ஜென்மாஷ்டமி போன்ற விரத நாட்களை நாம் அனுஷ்டிப்போமானால் வயிற்றின் உந்தையிலிருந்து நம்மால் விலக முடியும். இந்த ஆராய்ச்சிக்கு ஏற்ப வயிற்று நோய்களால் துன்புறுபவர்கள் வயிற்றின் உந்துதல்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக நாம் உண்ண விரும்பும் பொழுது தானாகவே நாம் பல அசௌகரியங்களை உண்டாக்கிக் கொள்கிறோம். ஆயினும் ஏகாதசி மற்றும் ஜென்மாஷ்டமி போன்ற விரத நாட்களை நாம் அனுஷ்டிப்போமானால் வயிற்றின் உந்துதலில் இருந்து நாமால் விலக முடியும். பாலுறுப்புகளின் உந்துதல்களை பொறுத்தவரையில் இரண்டு உள்ளன. ஒன்று ஏற்புடைய பாலுறவு, மற்றது தவறான பாலுறவு. ஒரு மனிதன் சரியான பக்குவ நிலையை அடையும் பொழுது அவன் சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப திருமணம் செய்து கொண்டு நல்ல குழந்தையில் பெறுவதற்காக அவனுடைய பால் உறுப்பை உபயோகிக்கலாம். அது சட்டபூர்வமானதாகும், சமயத்திற்கு ஏற்புடையதும் ஆகும். இல்லையெனில் பால் உறுப்பின் தேவைகளை திருப்திப்படுத்துவதற்கு அவன் பல செயற்கை முறைகளை மேற்கொள்ளக்கூடும். சாஸ்திரங்களில் வகைப்படுத்தப்பட்டு இருப்பதைப் போல எண்ணத்தாலோ திட்டத்தினாலோ அதை பற்றி பேசுவதாலோ அல்லது உண்மையாகவே உடல் கொள்வதாலோ அல்லது செயற்கை முறைகளால் பால் உறுப்பை திருப்திப்படுத்துவதாலோ ஒருவன் தீய உடலுறு வாழ்வில் ஈடுபடும் போது அவன் மாயையின் பிடிக்குள் சிக்கிக்கொள்கிறான். இவ்வுபதேசங்கள் குடும்பஸ்தர்களுக்கு மட்டுமல்லாமல் தியாகிகளுக்கும் அல்லது துறவை மேற்கொண்டவர்களுக்கும் பொருந்தும். பிரேம விவரத என்னும் தமது நூலின் 7 அத்தியாயத்தில் ஜி சுகநாதர் பண்டிதர் பின்வருமாறு கூறுகிறார். வைராகி பாய் கிராமிய கதானா சுனிபே கானே, கிராமிய வார்த்தானா கஹிபே எபே மிலிபே ஆனே, ஸ்வபனே ஓனா கர பாய் ஸ்திரீ சம்பசான கிரிகே ஸ்திரீ சாடியா பாய் ஆசியா வசன, யாகி சாக பிரணய ராகிதே கௌராங்கிரசனே, சோட ஹரிதாசரே கதா தாகே ஏனமனே, பாலனா காய்பே ஆர பாலனா பரிபே, கிருதயதே ராதா கிருஷ்ண சர்வதா சேவிவே. எனதர்மே சகோதரனே, நீ துறவு வாழ்வில் இருக்கிறாய். சாதாரண உலகாயமான விஷயங்களை பற்றி பேச்சை நீ கேட்கக்கூடாது. நீயும் உலகாயமான விஷயங்களை பேசக்கூடாது. பெண்களை பற்றி கனவிலும் நினைக்கக்கூடாது. பெண்களுடனான உறவை தவிர்க்க வேண்டிய ஒரு விரதத்தை கொண்ட துறவு வாழ்வை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். சைத்தன்ய மகாபிரபுடன் நீ சகவாசம் கொள்ள விரும்பினால் சோட்டா ஹரிதாசரையும் பெருமானால் அவர் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சம்பவத்தை நீ எப்பொழுதும் நினைவில் கொண்டு இருக்க வேண்டும். சுகந்தரும் இனிய உணவுகளை உண்ண வேண்டாம். ஆடம்பரமான உடைகளை அணிய வேண்டாம். ஆனால் எப்பொழுதும் அடக்கத்துடன் இருந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை உன் இதயத்தின் நடுவில் வைத்து அவர்களுக்கு தொண்டு செய்வாயாக. முடிவு என்னவெனில், பேச்சு, மனம், கோபம், நாக்கு, வயிறு மற்றும் பாலுறுப்பு ஆகிய இந்த ஆறு விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் கோஸ்வாமி என்று அழைக்கப்பட வேண்டியவர் ஆவார். சுவாமி என்றால் எஜமானர். கோஸ்வாமி என்பது கோ அல்லது புலன்களின் எஜமானர் என்பதாகும். ஒருவர் துறவு வாழ்வை மேற்கொள்ளும்போது தானாகவே சுவாமி பட்டத்தை பெறுகிறார். அவர் தனது குடும்பம், சமூகம் அல்லது சமுதாயத்திற்கு எஜமானர் என்பதை இது குறிப்பது ஆகாது. அவர்களது புலன்களுக்கு எஜமானராக இருக்க வேண்டும். ஒருவன் தனது புலன்களுக்கு எஜமானராக இருந்தால் அல்லாது அவனை கோதாசன் புலன்களின் அடிமை என்று அழைக்கப்பட வேண்டும். பிருந்தாவனத்து ஆறு கோஸ்வாமிகளின் அடிச்சுவடை பின்பற்றி அனைவரும் பகவானின் உன்னதமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபட வேண்டும். இதற்கு எதிராக கோதாசர்கள் புலன்களின் சேவையில் அல்லது ஜட உலகின் சேவையில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு வேறு ஈடுபாடு கிடையாது. பிரகலாத் மகாராஜா கோதாசன் எனும் சொல்லை அதாந்த கோ என்னும் மேலும் விளக்கியுள்ளார். இது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒருவனின் புலன்களை குறிப்பிடுகின்றது. அதாந்த கோ எனும் ஒருவனால் கிருஷ்ணனின் தொண்டனாக முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 7:5:30 பிரகலாத் மகாராஜா கூறுகிறார். மதிர்னா கிருஷ்ணே பரத ஸ்வஸ்தோவா இதோ அபிபத்திதே கிருகபிரதானம் அதான் அந்த கோபிர் விசதாம் தமிஸ்ரம் புன புன சர்வித சர்வனானாம். புலன் நுகர்வுக்காக இந்த ஜட உலக வாழ்வை தொடரை முடிவு செய்து விட்டவர்களுக்கு சுய முயற்சியாலோ மற்றவர்களின் உபதேசங்களாலோ அல்லது கூட்டு ஆலோசனைகளாலோ கிருஷ்ண உணர்வுக்கு மாற வாய்ப்பில்லை. கட்டுப்பாடற்ற புலன்களால் அவர்கள் அறியாமையின் இருண்ட பிரதேசத்தினுள் இழுத்துச் செல்லப்படுகின்றனர். மென்றதே மெல்வது என்று அழைக்கப்படும் அவர்கள் பித்தர்கள் போல் ஈடுபடுகின்றனர்.